ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
மறுப்பை ஒருகை கொண்ட நாரையூர் மண்ணும் பொறுப்பை அடிபோற்ற துணிந்தால் நெருப்பை அறிந்த எண்ணுகின்ற எறும்பு அன்றே அவரை வருந்த எண்ணுகின்ற மலம். நம பார்வதி பதையே அரண மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல, அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை, சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி கொண்டு, கொற்றங்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி, எல்லா உயிர்களும் வெளியடைதல் வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கிலே இருக்கின்ற சைவம், உலகறிகள் வேண்டும் என்ற நோக்கத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்த அனைவருக்கும், பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தன்னை இணைத்து கொண்டவர்களுக்கும், இந்த நிகழ்வினை ஆவலோடு கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சைவப்பிரியர்களே, நம்முடைய சைவ சமயம் சார்வதற்கு அதற்கும் ஊழ் இருத்தல் வேண்டும். சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அறிவு என்று அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் குறிப்பிடுவார்கள். இறைவனை வணங்குவதற்கு ஒருவனுக்கு ஊழ் இருத்தல் வேண்டும். ஞான சம்பந்தர் பெருமான் தன்னுடைய முதல் திருவாக்கிலே சொல்லி காட்டுகின்றார், தோளுடைய செவியன் விடையேறியோ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளங்கவர்களுடன் ஏழுடைய மலரால் முனைநாள் பணிந்து ஏத்த அது செய்த நல்ல தூய மலர்களை கொண்டு முன்பு நான் பூசை செய்ததன் பயனாக. இத பிரம்மன் மேலும் கேட்டு சொல்வது உண்டு. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீர்புரி நன்மையை பயனிடை முழுமணி தரணத்து மண்ணு காவிரி சூழ்த்திரு வலஞ்சுடி வாழனை பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே. இவனே அவனை வணங்குவதற்கும் அவனை தோழி அவனை வணங்குவதற்கும் அவனை பாடி பணிவதற்கும் ஊழ் இருத்தல் வேண்டும். அந்த சைவ சமயம் சார்வதற்கு சில பக்குவங்கள், ஒரு அருகதை, ஒரு தகுதி இருத்தல் வேண்டும். அதாவது காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு அந்த பணியிலேயே தேர்ந்தெடுக்க உடற்கூறிலே இருந்து வயது, படிப்பு முதலானவைகள் அங்கே தகுதியாக வைக்கப்பட்டிருப்பதைப் போல, மருத்துவராக வருவதற்கு ஒரு தகுதி நிர்ணயிக்கப்பட்டிருப்பதைப் போல, வழக்குரைஞருக்கு ஒரு தகுதி நிர்ணயிக்கப்பட்டிருப்பதைப் போல, மாவட்ட ஆட்சித்தலைவராக வருவதற்கு ஒரு தகுதி இருப்பதைப் போல, ஒரு சைவன் என்று சொல்லப்படுவதற்கும் ஒரு தகுதி இருக்கின்றது. அதுதான் நம்முடைய நூல்களிலே அடியார்களுக்கு உரிய இலக்கணம் என்று பேசப்படுகிறது. வீமநாத பண்டிதர் செய்திருக்கின்ற கடம்பவன புராணம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த கடம்பவன புராணத்தில் அடியார்களுக்கு உள்ள இலக்கணம் பேசப்படுகிறது. இதை மணிவாசக பெருந்தகை தன்னுடைய திருவம்பாவையிலும் அப்பர் சுவாமிகள் ஒன்றுகலாம் என்ற பாடல்களிலேயே பத்துகொலாம் அடியார் செய்கை நானேம்பார், பத்துடையீர் ஈசன் பல அடியேன்பார். இந்த பத்து என சொல்லக்கூடியது அடியார்களுக்கு புறத்திலக்கணம் பத்து, அகத்து இலக்கணம் பத்து, மன இலக்கணம் மூன்று உண்டு. இந்த தகுதிகள் இருக்கின்றவன் தான் சைவ அடியான் என்று போற்றப்படுகிறான். ஒரு சைவன் என சொல்லக்கூடியதற்கு முதலிலே பொது இலக்கணம் அவனிடம் இருக்க வேண்டும். புறத்திலக்கணம், அகத்திலக்கணம், மனத்து இலக்கணம் என்று நான்கு. சைவனுக்கு வேண்டிய பொது இலக்கணம் எது என்று சொன்னால் கொல்லாமை. அதை ரொம்ப முக்கியம் சைவனுக்கு வேண்டியது. அந்த கொலால் மறுத்தல் இதெல்லாம் இருக்கிறதே, அது சைவத்தில் வலியுறுத்தப்படுகிறது. கொல்லாமை, புலால் உண்ணாமை, மறைஞான சம்பந்த சைவ சமய நெறியிலே சொல்லி காட்டார். எல்லா உயிர்களிடத்தும் சிவம் இருக்கிறது, அது மேல் அன்பு செலுத்தினார். எவ்வுயிரும் நீங்காது உறையும் இறை சிவன் என்று எவ்வுயிருக்கும் அன்பாய். அதான் ரொம்ப முக்கியம். ஆகையினாலே சைவனுக்கு வேண்டிய முதல் இலக்கணம் கொல்லாமை, புலால் உண்ணாமை, கள்ளாமை, கள் உண்ணாமை, பிறர்மனை நயவாமை, வரைவின் மகளிர் நயவாமை, இரக்கம், வாய்மை, பொறை, அடக்கம், கொடை, தாய் தந்தை முதலியோரை பேணி வழிபடுதல். இது ஒரு சைவனுக்கு வேண்டிய பொது இலக்கணம். புறத்து இலக்கணம் என்னவென்றால், இதையெல்லாம் ஏன் கூறுகிறேன் என சொன்னால், இன்று சிந்திக்க இருக்கின்ற அந்த அனைந்தோர் தன்மையை சிந்திக்கின்ற போது, அந்த அனைந்தோர் என்பவர் என்ன இலக்கணத்திலே இருந்தார்கள் என்று நமக்கு தெரிய வேண்டும். அவர்கள் எந்த தகுதி, எந்த பக்குவத்தில் இருந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். சிவனடியாருக்கு வேண்டிய புறத்து இலக்கணம் விபூதி அணிதல், ருத்ராட்சம் தாங்குதல், குருவை வழிபடல், சிவபெருமானை தோத்திரம் செய்தல், சிவநாமங்களை உச்சரித்தல், சிவபெருமானை பூசை செய்தல், சிவ தர்மங்களை செய்தல், சிவ புராணங்களை கேட்டல், சிவாலய தரிசனம் செய்தல், சிவனடியார்களுக்கு கொடுத்தல். இந்த பத்து இலக்கணமும் புறத்து இலக்கணம் என்று பேசப்படுகிறது. இன்னும் அகத்து இலக்கணம், அதாவது உடல் இலக்கணம், இப்ப நான் சொல்லக்கூடியதெல்லாம் பெரிய புராணத்திலே நாயன்மார்களிடத்தே ஒருவரை, ஒரு அடியாரை கண்டபோது அந்த நாயனார் அடைந்த மெய்ப்பாடுகள், புலகாங்கிரங்கள்லாம் சேர்க்கிறார்கள் சொல்லி காட்டுவார். அதே மாதிரி அந்த இலக்கணங்கள் எவை என்பதை விளக்கமாக சொல்லி காட்டப்படுகிறது. அகத்திலக்கணம் சிவபெருமானுடைய பெருமையை சிந்திக்கும் தோறும் கண்டம் விம்முதல், நாக்கு துடிதுடித்தல், உதடு துடித்தல், சரீரம் நடுங்குதல், உரோமம் சிழித்தல், குரு வியர்வை கொள்ளல், நாக்கு தழுதழுத்தல், ஆனந்த கண்ணீர் சொரிதல், வாய்விட்டு அழுதல், பரவசமாய் தன்னை அயர்த்தல் ஆகியவை இத்தனையும் உடல் இலக்கணம் என சொல்லக்கூடிய அகத்திலக்கணம். அந்த மனத்திலக்கணம் என்று சொல்லக்கூடியது பஞ்சாட்சரத்தை மானதமாக ஜபித்தல், மானசமாக பூஜை செய்தல், சிவபெருமானை தன்னோடு பிரிவர காண்டல், அவனிடம் எப்பொழுதுமே அத்விதமாகவே இருத்தல். ஆக இந்த தன்மைகளை உடையவர்கள் தான் அங்கே அடிவார்கள் என்று இலக்கணத்தை பெறுகிறார்கள். ஆக இதையெல்லாம் நாம் வைத்துக்கொண்டு இவைகளில் நம்மிடம் இருக்கிறதா என்பதை நாம் தற்சோதனை செய்து கொள்ளுதல் வேண்டும். நாம் திருமுறையை படித்து படித்து தோய தோய மலம் அங்கே வலி கெட கெட இத்தனையும் நம்பால் தோன்றும். இத்தனையும் அந்த புறத்து இலக்கணம் இருந்தால்தான் அகத்திலக்கணம் வரும், பொது இலக்கணம் இருந்தால்தான் புறத்திலக்கணத்திற்கு வர முடியும். ஆகையினாலே இதிலே இந்த இலக்கணங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நீமநாத பண்டிதர் கடம்பவன புராணத்திலே சொல்லி காட்டிருக்கிறார். அத்தோடு மட்டுமல்லாது சைவர்களாகிய நமக்கு இந்த ஆன்மாக்களுடைய பக்குவத்தை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த ஆன்மாக்களுடைய பக்குவம் எப்படிப்பட்ட பக்குவம் என சொன்னால், சாமுஷித்தர், வைணிகர், பிராகிருதர் என்று மூன்றாக நம்ம சைவத்திலே பிரிக்கப்படுகிறது. சாமுஷித்தர் என்றால் ஏற்கனவே பூர்வத்திலே சரியை கிரியை யோகத்திலே நின்று அந்த ஞானம் நிரம்ப பெற்று இப்பிறப்பிலே வந்து ஒருமையுள் தாங்கற்ற கல்வி எளிமையில் ஏமாப்புடைத்து என்ற குறளுக்கு ஏற்ப பூர்வ ஜென்ம ஞானத்தோடு இந்த பூமியில் வந்து உதிப்பர். அவர்கள் ஏற்கனவே ஞானத்தன்மை பெற்றுவிட்ட காரணத்தினால் அவர்களுக்கு ஞான நூல் தேவை இல்லை, குரு மட்டும்தான் வேண்டும். உதாரணமாக ஞானசம்பந்தர் பெருமான் மூன்று வயது திருக்குழந்தை எப்படி சைவத்தினுடைய உண்மையை எப்படி வந்து ஓதி தோருடைய செய்யும் என்று மூன்று வயது குழந்தை பாடியது காரணம் அது சாமுஷித்தர். ஏற்கனவே அது ஞானத்தன்மை உடையது. மெய்கண்ட தேவநாயனார் இரண்டு வயது திருக்குழந்தை சிவஞான போதத்தை உபதேசம் செய்கின்ற போது கிரகித்தது என்றால் அப்போ அந்த ஆன்மா எந்த பக்குவத்திலே இருந்திருக்கிறது என்பதை பார்க்கணும். எனவே இவர்கள் சாமுஷித்தர்கள். 63 நாயன்மார்கள் கூட இந்த தன்மையில் தான் வரும். அதனால் அவர்கள் வந்து நம்மை போன்று அன்று. அடுத்து வைணிகர்கள். வைணிகர்கள் என சொல்லக்கூடியவர்கள் பூர்வத்திலே சிறிது புண்ணியத்தை ஈட்டி அந்த புண்ணியத்தின் பயனாக பாபம் புண்ணியம் சொர்க்கம் நரகம் என் உள்ளது என்பதை அறிந்து முக்தி பேரில் நாட்டமுடையவராக இருப்பார்கள். அந்த முக்தி பேரில் நாட்டமுடையவர்களுக்கு ஞான நூல் தேவைப்படுகிறது, அவர்களுக்குத்தான் ஞான நூல் கொடுக்க வேண்டும், அந்த வைணிகர்கள் தான் நாம். நமக்கெல்லாம் ஞான நூல் தேவை. இந்த ஞான நூலை வைத்துக் கொண்டுதான் இந்த அபரஞானத்தின் மூலமாகத்தான் பரஞானத்தை பெற முடியும். ஆகினாலும் இவர்கள் வைணிகர்கள். பிராகிருதர் என சொல்லக்கூடியவர்கள் யார் என்றால், தோற்றத்திலே மானுடர்கள் போல் இருந்தாலும் மிருகங்களைப் போல உண்டி உறங்கி சுகித்திருந்து முக்தியில் நாட்டம் இல்லாது இருப்பார்கள். அவர்களுக்கு ஞான நூல் கொடுத்தல் கூடாது. ஞான நூல் அவர்களிடம் நாம் கொடுத்தால் குரங்குகையில் கொடுத்த பூமாலையாக போய்விடும். இந்த பிராகிருதர்களை பற்றி துறைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் நன்னெறி என்கின்ற நூலே சொல்லி காட்டுவார். பேச முடியாத ஊமைக்கு ஒரு நீதி நூலை கொடுத்தால் அவன் எப்படி படிப்பான்? விழியாத ஒருவனுக்கு கைவிளக்கு கொடுத்தால் அது அவனுக்கு பயன்படாது. மொழியிலாருக்கு ஏது முதுநூல் தெரியும், விழியிலாருக்கு ஏது விளக்கு. எனவே விழியற்றவனுக்கு ஒரு விளக்கினை கொடுத்தால் எப்படி அது பயன்படாதோ, இதே போல இந்த பிராகிருதர்களுக்கு ஞான நூல்களை கொடுத்தல் கூடாது, பயன்படாது. ஆக இந்த வகையிலே சாமுசித்தர் வைணிகர் பிராகிருதர் என்று சொல்லக்கூடிய இந்த வகையிலே வைணிகர்களாகிய நமக்குத்தான் நூல். இப்பொழுது நான் சொல்லிய கருத்துக்கள் எல்லாம் சித்தாந்த சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டது. ஒற்றமுடி மாவதி சிவாச்சார சிவபிரகாசத்தில் இந்த நூல் யாருக்கு உரியது என்று சொல்லுகின்ற பொழுது இந்த கருத்தை சொல்லிய கருத்தைத்தான் இப்பொழுது நான் நினைவூட்டுகிறேன். இதே போல ஜீவன் முத்தர்கள் என்று ஒருவர்கள் இருக்கிறார்கள். இந்த உடம்போடு இருக்கின்ற பொழுது முக்திக்கு உரிய 100 விழுக்காடு தகுதியும் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த தேகம் விழுந்தவுடனே முக்தி பெறுவர். அவர்கள் இந்த பூமியிலே நம்மை போன்றே உண்டு உடித்து இருப்பார்கள். பெரும்பாலும் இந்த சித்தர்கள் போற அப்படிதான் இருப்பாங்க. அவர்களுக்கு ஜீவன் முத்தர்கள் பேர். ஆகையினாலே இந்த ஆன்மாக்களிலே வைணிகர்களாக இருந்து அந்த சைவத்திரத்திலே நின்று மேலான கதி அடைகின்ற அவர்கள் என்ன அனுபவத்தை கொள்வார்கள் என்பதைத்தான் இன்றைய பகுதியாகிய இந்த அணைந்தோர் தன்மையிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த அணைந்தோர் தன்மை என சொல்லுகின்ற பொழுது இந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அணைந்தோர் தன்மை என்றால் அணைதல். அணைதல் என்ற சொல்லுக்கு ஒன்று ஒன்றிடம் சென்று பொருந்துதல். பொருத்தமற்றது இல்லை. கடலிலே சென்று 6 பொருந்துதல். இந்த அணைதல் என்ற சொல்லுக்கு சரியான ஒரு விளக்கம் பெரிய புராணத்தில் வருகிறது. கடைசியாக வருகின்ற வெள்ளானை சருக்கத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கையிலே சென்று எம்பெருமான் அருகிலே சென்று அங்கே நின்றதை சேக்கலார் பெருமான் சொல்லி காட்டுகிறார். எப்படி அழகாக, கன்று கோவினை கண்டு அணைந்தது என. கன்று கோவினை, ஒரு கன்றானது தன்னுடைய தாய் பசுவிடம் சென்று பொருந்தியதை போல. அப்ப இந்த கன்று எங்கு சேரணும், எதை விரும்புகிறது? தாய் பசுவை. இந்த கன்று தாய் பசுவினை சென்று அணைந்ததை போல, பொருந்தியதை போல என்று அந்த அணைந்தது சிவத்தோடு சென்று சேர்ந்தது. இதில் இருந்து என்ன பொருள் கிடைக்கிறது? இந்த ஆன்மாவானது சிவத்தை சென்று அடைவதற்கு பொருந்துவதற்கு உரிமை உடையது, தகுதி உடையது. ஆனால் மலநோயின் காரணத்தினால் பிரித்திருக்கிறது. ஆகையினாலே இந்த பசுவிடம் சென்று கன்று அணைவதைப் போல சிவத்திடம் சென்று உயிர்கள் அங்கே பொருந்துவது. அந்த நிலையிலே இந்த ஆன்மா எப்படி நிலையிலே இருக்கும் என்று உண்மை சொல்லி காட்டுகிறார். நம்முடைய இல்லங்களிலே குழந்தைகளிடம், நீ மருத்துவரானால் இப்படி இருக்கலாம், ஒரு பொறியாளரானால் இப்படி இருக்கலாம், ஒரு காவல்துறை அதிகாரி ஆனால் இப்படி இருக்கலாம் என சொல்லுகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு நன்றாக படிக்க வேண்டும் என்று ஒரு உத்வேகம், ஒரு உந்து சக்தி கிடைக்கும். இதே போலதான் அந்த அணைந்தோர் தன்மை எப்படி இருக்கும் என்பதை நாம் அறிந்தால் எம்மை போன்ற கடைநிலையிலே உள்ளவர்களுக்கு அந்த தன்மையை அடைய வேண்டும் என்ற ஒரு உந்து சக்தி, ஒரு ஆர்வம் நமக்கு ஏற்படும். அதுக்காகத்தான் ஞானாசிரியன்மார்கள் அந்த உண்மையை நமக்கு அதை உணர்த்துகிறார்கள். இது ஆன்மாக்கள் சிவபரம்பருடைய சேர்ந்த நிலை. அதாவது உயிர்கள் பாசம் நீங்கி சிவத்தை தலைபடுவது அப்போது அந்த உயிர்களுடைய இயல்பு. இது ஐந்தெழுத்து சாதனையினால் வந்த காரணத்தினாலே ஐந்தெழுத்து அருள்நிலைக்கு பின்னே அங்கே வைக்கப்படுகிறது. இதிலே இந்த ஆன்மாவானது சிவத்தை அணைந்த பின்பு அது எப்படியெல்லாம் அது அந்த அனுபவத்திலே இருக்கும் என்பதை 84வது திருப்பாடல், அதாவது அப்பர் சுவாமிகளுடைய திருவாக்கு 6ஆம் திருமுறை 31வது பதிகம், 31வது பதிகம் திருவாரூர் தலம், அதில் வரக்கூடிய 3வது திருப்பாடல். இந்த பாடலானது அநேகமாக எல்லா சைவ அன்பர்களுக்கும் இது மனப்பாடமாக உள்ளது. நிலை பெறுமாறு எண்ணிதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் போக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மிழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி சங்கர செய போற்றி என்றும் அலைபுணல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரா நில்லே. அருமையான ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. நிலை பெறுமாறு எண்ணுதியேல், நிலை என்பது அங்கும் இங்குமாக ஆடிக்கொண்டிருக்கின்ற ஊஞ்சலிலே இருப்பவன் ஆட்டமின்றி நிலைத்து நிற்பது, அதன் நிலை பெறுமாறு. வீடு பெறுதல், முக்தி அடைதல், சிவத்தோடு சென்று ஒன்றுதல், அதன் நிலை பெறுமாறு எண்ணுதியே. அப்போ இந்த ஆன்மா அதற்குள் என்ன ஒரு இடநிலை இருந்தது இப்பொழுது நிலை பெறுகிறது அதை நாம் பார்க்கணும். அந்த ஆன்மா எப்படியெல்லாம் இருக்கிறதா, சீராடி சிற்றம்பல நாடிகள் திருச்செந்தூர் தலத்திற்கு சென்றார். பெருமானை நினைந்து கண்ணீர் வடித்தார். அப்பொழுது கண்ணீர் வடிக்கின்ற பொழுது முருகப்பெருமான் கூறியது, அன்பனே நீ எதற்காக அழுகிறாய் என்பதை நான் நன்றாக அறிவேன். எதற்காக அழுகிறாய் தெரியுமா? உன்னுடைய ஆன்மா அழைக்கப்படுவதை அழைக்கப்படுவதை நினைந்து அழுகிறான். யார் ஒருவன் தன்னுடைய ஆன்மாவை பற்றி கவலைப்படவில்லையோ அவன் தற்கொல்லி. நம்முள் ஒரு ஆன்மா இருக்கிறது, அதை கடை தேற்றுவது நம்முடைய கடமை என்று சைவனுக்கு முதல் உணர்வு வேண்டும். ஆகையினாலே தான் அங்கே அழகா சொல்கிறேன், நீ உன் ஆன்மாவை நினைந்து கவலைப்படுகிறாய். உன் ஆன்மா எப்படி அலைக்கழைக்கப்படுகிறது? ஆணவ கடற்குள் அலைபடு துரும்பும் பூணொரு மாயை புலிவாய் பசுவும் கருமை சூறை காற்று சருகும். எனவே ஆனமரத்தில் அலை கடலிலே பட்ட துரும்பு போலவும் மாயவாய்ப்பட்ட அதாவது புரிவாய்ப்பட்ட பசுவினைப் போல் நீ மாயையிலும் சூறைக்காட்டிலே அகப்பட்ட சருகு போல நீ கர்மத்திலும் அகப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன்னை கடைத்தேற்ற என வந்தோம் பார். தன்னுடைய ஆன்மா எந்த அளவிற்கு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை சைவன் முதலில் அறிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் மாதவ சிவஞான சுவாமிகள் தன்னுடைய ஞான நிலையிலே நின்று முதன் முதலிலே முதல் பாட்டில் அதைத்தான் சொல்கிறார். மாதவ சிவஞான சுவாமிகள் முதன் முதலாக திருவாய் மலர்ந்தது திருநெல்வேலி அருகிலே இருக்கின்ற செல்வ அகிலாண்ட நாயகி பதிகம். திருநெல்வேலி அருகிலே இருக்கின்ற நடராஜபெருமான் அங்கே இருக்கின்ற செப்பனை பதியில் எழுந்திருக்கின்ற தலத்திற்கு அருகிலே இருக்கின்ற அந்த அகிலாண்ட நாயகி அக்னீஸ்வரர் அந்த பெருமான் உடனிருக்கின்ற அம்மையை அவர் துதிக்கிறார். அவர் துடிக்கின்ற பொழுது முதலிலே இந்த ஆன்மா எப்படி அலைக்கழிக்கப்படுகிறது என்பதைத்தான் முதன் முதலிலே துதித்தார். பண்டை வினையாதும் ஒரு பழவினையினாலும் ஒரு பாழ்த்த கண் மத்தினாலும் பாடான மாயை புணர்ச்சியாலும் தொலைவில் பல பல தணுக்கள் தூக்கி கொண்டு சுழல் பாவியேன் செய்கின்ற பிழையெல்லாம் குணமெனவே கருதி எளிதா கோலங்கள் காட்டியன இவ்வளவு எடுத்தாண்ட குணமேறுவே. அழகா சொல்றார், எப்படி நான் எப்படியெல்லாம் துன்புற்றிருக்கின்றேன் என்பதை அழகாக அங்கே சொல்லி காட்டுகின்றார். இந்த ஆன்மா எப்படி இருக்கிறது? கரங்கு சகடன, அந்த ஆன்மா எப்படி இருக்கிறது? பல பல தணுக்கள் தூக்கிங்கிறார். அந்த தணுக்கள் எப்படி தூக்கப்பட்டு எப்படி அழைகின்றது? கரங்கு சகடன. காட்டிலே ஒரு சிறுவன் விளையாட்டுக்கு ஓலையிலே ஒரு காற்றாடி செய்வான். அந்த காற்றாடி எப்படி சுற்றுகிறது, எந்த இதன் முதலிலே தொடங்கி எதிலே முடிகிறது என்று கண்டுபிடிக்காத முடியாதபடி சுற்றி கொண்டே இருக்கிறது. வண்டி போய்கொண்டிருக்கிறது, வண்டி சக்கரம் எதிலே தொடங்கி எதிலே அந்த சக்கரம் சுழற்சி முடிகிறது என்று காண முடியாதபடி. கொள்ளிவட்டம், சக்கஸ் காட்டுற இடத்துல ஒரு கொள்ளிவட்டம் என சொல்லக்கூடிய தீப்பந்தத்தை அவன் சுற்றுகிறான். எதில் தொடங்கி எதில் முடிகிறது என்று கண்ண காண முடியாதபடி, அறிய முடியாதபடி, கணக்கிட முடியாதபடி சுழற்றி கொண்டே இருக்கிறான். இதே மாதிரிதான் ஆன்மாக்கள் அங்கே கொள்ளிவற்றம் காற்றாடி போல சுழன்று கொண்டிருக்கிறது. அதுதான் முதல்ல உணரணும். இதை ஏன் இதை முதல்ல சொல்றாருன்னா, இப்படி இருக்கின்ற ஆன்மா எந்த பேரின்பத்தை எய்தப் போகிறதுன்னு கடைசியில் முடிப்பார். நிலை வருமாறு எண்ணிதியே நெஞ்சே நீவா. நெஞ்சி என்பது இந்த ஆன்மாக்கள் சிவத்தை அடைய ஒட்டாமல் இருப்பது ஆணோமலம். ஆணோமலத்தின் காரியம் 9, அத்தனையும் 5 புலன்களிலே வந்து சேர்ந்தோம். ஆக இந்த 5 புலன்களுக்கு அரசனாக இருப்பது நெஞ்சம். இந்த நெஞ்சு 5 புலன்களுக்கு அடிமைப்பட்டு இருக்க கூடாது. ஆகையினாலே அந்த நெஞ்சை நோக்கி சொல்றார், நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு, இறைவனுடைய ஆலயத்தில் சென்று புகுந்து போன். திருக்கோயிலுக்கு சென்று பிரகாரத்திலே வலம் வருதல் புகுதல் என்பது ஒரு ஆன்மாவை இறைவனது அருள் வியாபகத்துக்குள் புகுத்துதல். அதனால்தான் நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு அப்படியே சரிய நிலையில் நின்றுனார். புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து வாடி. புலர்வதன் முன் அலகிட்டு, எப்படி அலகிடல் வேண்டும் என்று விதி இருக்கிறது, எப்படி அங்கே மெழுக்குதல் வேண்டும் என்று விதி இருக்கிறது, எப்படி மலர் தொடுப்பது என்றும் விதி இருக்கிறது. எரிபத்து நாயனார் புராணத்திலே இருக்கிறது, முருகநாயனார் புராணத்திலே இருக்கிறது. அதையெல்லாம் அந்த விதிப்படி, அந்த விதியெல்லாம் கடைபிடிச்சார் வியாக்கிரபாதர். ஆகையினாலே புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து வாடி. நாம் எவ்வளவுக்கெவ்வளவு நம்பனை நாவார நாம் துதிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த மலத்தின் வலிமை கெடும், பிறவி அறுக்கின்ற அது அறமாக மாறி புகழ்ந்தேற்றி புகழ்ந்து வாடி தலையார கும்பிட்டு அட்டாங்க பஞ்சாங்க நமஸ்காரங்கள் செய்து கூத்தும் ஆடி. கூத்து ஆடுதல் வேண்டும். இறைவன் முன்பாக தூத்தன் இத்தனையும் இத்தனும் செய்யணுங்கிறார் சுவாமி. ஆலய வழிபாடு என்பது சைவனுக்கு விதிக்கப்பட்டது. ஆன்மார்த்த பூஜை செய்வர்கள் சைவ வழிபாட்டிற்காக அங்கு திருக்கோயில் செல்லுதல் வேண்டும். அரதத்த சிவாச்சாரியார் சுவாமிகள் கஞ்சனூரில் ஆலயத்திற்கு செல்கிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த திருக்கோயிலுக்குள்ளே ஒரு தூணிலே அங்கே பணி செய்கின்ற ஒரு பெண்ணை தூணிலே கயிற்றால் கட்டி இன்னொருவர் சவுக்கால் அடிக்கிறார். அரதத்த சிவாச்சாரியர் இந்த பெண் என்ன குற்றம் செய்தார், இப்படி தண்டி திரியிருந்தார். இவள் பணிவிடை செய்வதற்கு ஒரு வாரமாக இந்த இடத்திற்கு வரவில்லை. ஆகையினாலே திருக்கோயிலுக்கு இவள் வந்து பணிவிடை செய்யாத காரணத்தினால் அடிக்கிறோம். உடனே அரதந்த சிவாச்சாரியர் கண்ணீர் ஒடித்தார். அப்போதான் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் கேட்டார். ஒரு 7 நாட்கள் வராமல் இருந்ததற்கு இவளை அடிக்கிறீர்களே, நான் எத்தனை நாட்கள் ஆலயத்திற்கு வராமல் இருந்திருக்கின்றேன், நான் தொடர்ந்து வராமல் இருக்கின்றேன் என்று கண்ணீர் ஒடித்தாராம். எனவே இந்த ஆலய வழிபாடு நித்தலும், அதனால்தான் நிலை வருமானம் எண்ணிதியே நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் போக்குனார். இந்த நித்தலும் என்பதை இந்த கீழே சொல்லப்பட்ட மற்ற சரியைகளுக்கும் பொருத்தி கொள்ளுதல் வேண்டும். தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கரா செய போற்றி போற்றி என்றும் கூத்தும் ஆடுதல் வேண்டும். இந்த கூத்தாடுதல் என்பது அந்த ஆனந்த பரவசத்தின் மேலிட்ட நிலை. அந்த நேரத்திலே அவர்கள் பித்தர் போன்ற உணர்வு கொள்வார்கள். பித்தர் என்ற உணர்வு என்றால் என்ன? ஒரு பித்தரானவன் செய்கின்ற செயலை உலகோர்கள் சுற்றி நின்று சிரித்தாலும் அதை அவன் பொருட்படுத்த மாட்டான். நந்தனாரா தான் செஞ்சார். கோயில் முன்னால நின்று அங்கே கூத்தாடினார். நந்தனார் கீர்த்தனை என்று தனியாகவே ஒன்று இருக்கிறது. ஆகையினாலே இந்த கூத்தாடுதல் என்பது பரவசத்தின் உச்சம். உலகோர் தன்னை கண்டு வியந்தாலோ அல்லது இகழ்ந்து சிரித்தாலோ பொருட்படுத்த மாட்டார்கள். தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கரா செய போற்றி போற்றி என்றும் அலக அலைபுணல் செஞ்சடைய மாதி என்றும் ஆரூரா என்றென்றும் அலையானில்லே. ஆகையினாலே இப்படியெல்லாம் இருந்துதான் இந்த ஆன்மா அனைந்தோர் தன்மையை பெறுகிறது. என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த பாடலுடைய பொருள் என்ன? இந்த ஆன்மாவானது திருவருளை பெற்றுவிட்டாலும் கூட சிவஞானிகள் திருக்கோயிலுக்கு சென்று அருள் விளக்கம் செய்து கொண்டே இருப்பார்கள். அதனால்தான் சிவஞான போதத்தினுடைய வீட்டு சூத்திரத்தில் செம்மலர் நோன்றான் சேரல் ஓட்ட அம்மலம் கழிய அன்பரோடு மருவி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் என தொழுமேனார். அந்த ஆணோமலம் தாக்காதிருக்கும் பொருட்டாக குருவருடனை பெற்ற அந்த ஆன்மா ஆலய வழிபாட்டிலும் அடியார் தொண்டிலும் அது திளைத்தே இருக்கும். இதை எதிர்முகமாக சொல்லி காட்டுகிறார் மணிவாசக பெருந்தகை. அழகாக திருச்சதகத்தில் ஆமாறும் திருவடிக்கு அகங்குழையன் அன்புரையன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேனில் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன். இது எதிர்மறையில் சொல்லி காட்டுறான். அந்த குற்றம் அவர் மேல் இருந்தது என்பது பொருளன்று, ஆன்மாக்களுடைய குற்றத்தை ஏற்றி சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த ஆன்மா அணிந்தோர்தன்மை அடைவதற்கு பக்குவப்பட்ட பெண்பும் கூட ஆலய வழிபாட்டில் நிற்கும். ஞானசமுத்திர பெருமான் சொல்லார், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அவதர்வில் உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனம் என்றே கைவினை செய்து. ஞான நிலையில இருக்கின்ற நம்முடைய ஞானசமுத்திர பெருமான் கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுடும். ஆகையினாலே இந்த ஆலய வழிபாடு அங்கே அர்ச்சனை இதெல்லாம் அந்த பக்குவ ஆன்மாக்களுக்கு உண்டும். ஏன் இந்த பூசணையை செய்தல் வேண்டும், பூசணையில் கலந்து கொள்ளுதல் வேண்டும் என்று சொன்னால், ஆணவ மலமானது தன்னுடைய வலி கெட்டுக்கொண்டே அமிழ்த்து கொண்டே இருக்கணும், அதை கீழ் நோக்கி தள்ளிக்கொண்டே இருக்க வேண்டும். அது பலம் பெற்று விட்டால் நம்மை அமிழ்த்து விடும். எனவே அந்த ஆணவ மலத்தினுடைய வலி கெடுபடியாக பூசணி செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று தாய்மான சுவாமிகள் அழகாக சுட்டி காட்டுகிறார். கெட்டவழி ஆணவ பேய் கீழாக, கெட்டவழி ஆணவ பேய் கீழாக மேலான சிட்டர் நகரி அடைந்த அந்த தவசீலர்களும் கூட உன்னை பூசை செய்வார் பராபரணே, அவர்களும் உன்னை பூசனை செய்வார்கள் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார்.